அல்லேலூயா. இது அருமையான இந்த மாலை நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை நடத்துகிற ஆண்டவன், நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நல்ல ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் போதித்து நடத்துகிறவர். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானது. அவர் செயல்களில் மகத்துவமான ஆண்டவராயிருக்கிறார். குளோரி டு ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை பார்த்து ஆண்டவரே என் வாழ்க்கையோடு பேசுங்க என்று கேட்போமா? எல்லாரும் கர்த்தரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையோடு பேசுங்கப்பா, எனக்கு பேசுங்க ஆண்டவரே. அவர் நம்மோடு கூட பேசட்டும், அவருடைய ஆலோசனைகள் நமக்கு வெளிப்படட்டும். சோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேளையிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களோடு கூட தங்கியிருப்பதற்காக சோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு கூட பேசி எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை கரம் பிடித்து நடத்துவதற்காக உமக்கு சோத்திரம். ஒவ்வொரு நேரத்திலும் எங்கள் ஆண்டவர் எங்களை போதித்து நடத்துவதற்காக சோத்திரம். உம்முடைய கிருபை எங்களை காத்துக் கொள்வதற்காக சோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் சரியான பாதையில் செம்மையான வழிகளில் எங்களை நடத்துவதற்காக சோத்திரம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த மாலை நேரத்திலும் நாம் ஒரு பயனுள்ள ஒரு சின்ன சத்தியத்தை நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இப்படி இருக்கிற நாம் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். தேவ சித்தத்துக்கு மாறாக நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இப்பொழுதும் அதற்கு ஆதாரமாக சில காரியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:24. 1 கொரிந்தியர் 9:24.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்.
ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஓட்ட பந்தயத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்க ஓடுகிற அந்த ஓட்டம் பரிசை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓடியும் பரிசு பெறாமல் உங்கள் ஓட்டம் இருக்கக்கூடாதுன்ற இல்லையா? அப்ப பந்தய சாலையில் ஓடுகிற ஒருத்தனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்ப அதே போல உங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஓடி பரிசு பெறுகிறவர்களா இருக்கணும். பரிசு பெறாட்டி ஓடி பிரயோஜனம் இல்லை, சும்மா ஓடி பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓட வேண்டும்ங்கிற. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்திற்குள் இருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒரு ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திற்குள் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்தில் இருக்கிற நாம் கண்டிப்பாய் ஓடி முடிக்கும் பொழுது பரிசு பெற வேண்டும். தோல்வியடைந்து தோற்றவர்களாய் நம் ஓட்டத்தை முடிக்கக்கூடாது, ஜெயித்தவர்களாய் நம்முடைய காரியம் இருக்க வேண்டும். வேதத்திலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓடு ஓட்ட பந்தயம் என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் வேதத்தில் இருக்கிறது. இன்னும் 2 வசனம் கூட சொல்றேன். அடுத்தது பிலிப்பியருக்கு போங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:14 வாசிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த
பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
பாருங்க, இங்கே அது ஓட்ட பந்தயம் சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அந்த பரிசுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அந்த ஓட்ட பந்தயத்தில் நமக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட இலக்கு, அதாவது ஃபினிஷிங் பாயிண்ட், அதை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படின்னு பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை இங்கே சொல்றார். அப்ப இது ஒரு ஓட்ட பந்தயம் என்பதற்கு இங்கே மறுபடியும் அவர் அதை உறுதிப்படுத்தி சொல்றார். இது மட்டுமல்ல, இன்னொரு வசனம் கூட படிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 12:1 வாசி.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம்.
மறுபடியும் பாருங்க, இது ஒரு ஓட்ட பந்தயம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஏன் இப்படி சொல்றாருன்னா, அதுக்கு முந்தின 11 பாத்தீங்கன்னா விசுவாச வீரர்களுடைய பட்டியல் கொடுக்கிறார் இல்லையா. ஆபேலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருடைய வாழ்க்கை பத்தியும் அந்த 11 விவரமாய் பேசுகிறது. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசத்தை குறித்து பேசிவிட்டு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், விசுவாச வீரர்கள் சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, ஆகினாலே பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே, இந்த 3 கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு ஓட்ட பந்தயம் என்று திரும்ப சொல்லுகிறது. அப்ப நம்ம எல்லாரும் நம்ம புரிஞ்சுக்கணும், நாம் ஒரு ஓட்ட பந்தயத்திற்குள் தான் இருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய ஓட்ட பந்தயம். இதில் பார்க்கும் பொழுது இதை கவனமாய் ஓட வேண்டும். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாருமே ஓடுவாங்க, ஆனா ஒருத்தருக்கே பந்தய பொருள் கிடைக்கும். அப்போ நம்ம சரியான விதத்தில் ஓடி பரிசை பெறுகிறவளா இருக்க வேண்டும். நடுவில் நம்ம நின்று போகக்கூடாது, அல்லது நம்ம டிராக் மாதிரி ஓடிடக்கூடாது. அப்படி ஏதாவது காரியங்கள் செய்தால் நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. டிராக் மாதிரி ஓடினாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஆகையினாலே நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே நாம் ஓட வேண்டும். சரி, இப்போ இது ஒரு ஓட்ட பந்தயம் என்று சொல்லும் பொழுது, இதை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பனையாக வைத்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஓட்ட பந்தயம் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு உலக பிரகாரமான ஒரு ஓட்ட பந்தயத்தோடு இதை கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும். ஏன்னா பைபிள்ல வந்து எப்பவுமே சிம்பிளா சில உதாரணங்களை கர்த்தர் சொல்லுவார். அந்த உதாரணங்களை ஏன் சொல்றாருன்னா, அதோடு கூட நம்ம சம்பந்தப்படுத்தி பார்த்து பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படியாகத்தான். அவர் சொல்லுகிற உதாரணத்தை அப்படியே எடுத்து நம்ம பார்த்தோம்னா அதுல நிறைய பாடங்கள் நமக்கு கிடைக்கும். எப்படி நம்ம இந்த ஆவிக்குரிய காரியத்தை செய்வது என்பதை அந்த உலக காரியத்தை வைத்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, ஒரு ஓட்ட பந்தயம் அப்படின்னு வைத்துக் கொண்டால், ஓடுகிறவன் நல்ல ஆரோக்கியமுள்ள நபராக பலசாலியாக இருக்க வேண்டும் இல்லையா. அப்ப அந்த ஓடுகிறவர்களுக்கு பிரதானமானது அவருடைய கால்கள். அந்த கால்கள் தான் அவங்களுக்கு ஆரோக்கியமாய் பலமுள்ளதா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா, கால் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உலகத்திலே பல விதங்கள் இருக்கிறது. ரெண்டு காலுமே பலவீனமானவங்க இருக்கிறாங்க. சில பிறவி சப்பாணி பைபிள்ல இருக்குதுல்ல, பிறவி சப்பாணி, அவங்க கால் இருக்குது, ஆனா ரெண்டு காலுமே பலனே கிடையாது. அப்ப வேதத்தில் இப்படிப்பட்ட பிறவி சப்பாணிகள், அவங்க பிச்சை எடுத்தா எல்லாம் போட்டிருக்கு. அப்ப பிறவி சப்பாணி அப்படின்னா ரெண்டு காலுமே அவங்களுக்கு விளங்காது, ரெண்டு காலுமே அவனுக்கு பலன் கிடையாது. அவங்க நிக்க கூட முடியாது, நகர்ந்துதான் போவார்கள், அல்லது யாராவது சுமந்து கொண்டுதான் போக வேண்டும், அல்லது நகர்ந்து கொண்டுதான் போக வேண்டும், அல்லது வண்டியில வச்சு தள்ளிட்டு தான் போடுமே தவிர, அவர்களால் நிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது. அப்போ அவங்களாம் ஓட்டத்துக்கு தகுதியானவர்கள் அல்ல.
அப்ப இந்த சப்பாணி அப்படின்றது வந்து யாருக்குமே ஓடுறதுக்கு அவங்க தகுதியானவர்கள் அல்ல. அடுத்தது இன்னொரு காரியம் இருக்கு, ஒரு கால் நல்ல ஆரோக்கியமா இருக்கும், ஒரு கால் பலவீனமா இருக்கும். சிலருக்கு இல்லையா, ஒரு கால் ஆரோக்கியம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒரு கால் சப்போஸ் போலியோ அட்டாக் வந்தது, ஒரு கால் பலவீனமா ஆயிடுச்சுன்றாங்க. அப்ப ஒரு கால் ஆரோக்கியமா இருக்கிற சிலருக்கு இன்னொரு கால் பலவீனமா இருக்கு. அவங்கள பாத்தீங்கன்னா எழுந்திருக்க முடியும், நிக்க முடியும், நடக்கிறது கூட நொண்டி நொண்டி நடப்பாங்க இல்லையா. அவங்க சப்பாணி கிடையாதவங்க நொண்டி நடப்பாங்க இல்லையா, கால் தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஆனால் அவங்களும் ஓட முடியாது, ஓட்டப்பந்தயத்தில் அவங்களும் ஓட முடியாது, நொண்டி நொண்டி தான் நடக்க முடியவே தவிர அவர்களும் ஓட தகுதியற்றவர்கள், ஓட முடியாது. ஆனால் ஒருவன் ஓட வேண்டும் என்றால், ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னா ரெண்டு காலும் சமநிலைமையாக பலனா இருக்கணும். ஒரு கால் கொஞ்சம் பலமாக, ஒரு கால் கொஞ்சம் பலவீனமாக இருந்தா கூட அவனால் ஓட முடியாது, நொண்டி நொண்டி தான் நடக்கணும். அப்ப அவங்களுக்கு இருக்கிற அந்த ரெண்டு காலும் சமநிலையில் பலனா இருந்தால் மட்டும்தான் அந்த நபரால் ஓட முடியும். புரியுதா, இது உலக பிரகாரமான காரியம். இதே போலதான் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், நமக்கு ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்கும் ஆவிக்குரிய கால்கள் ரெண்டு நமக்கு அவசியம். இந்த ரெண்டு கால்களும் சமநிலையில் பலனா இருந்தால்தான் நம்ம ஓட முடியுமே தவிர, ரெண்டுமே பலவீனமா இருந்தாலும் ஓட முடியாது, ஒன்று பலமாக இருந்து இன்னொன்று பலவீனமாக இருந்தாலும் ஓட முடியாது, ரெண்டுமே சமநிலையிலே பலனாக இருந்தால் மட்டும்தான் அவர்களால் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட முடியும். இப்போ இந்த கால்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த ரெண்டு கால்கள், அதாவது இன்னைக்கு நான் சொல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமநிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், சமநிலைமை இருக்கணும், பேலன்ஸ்ட் கிறிஸ்டியன் லைஃப், சமநிலை இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஏற்றம் ஒரு பக்கம் இறக்கம் இருக்கவே கூடாது. ஒரு சைடு ஏறி ஒரு சைடு இறங்கி இருந்தா அவங்களால ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ஒரு பிரச்சனை. சீராக தொடர்ந்து ஓட முடியாமல் இருக்கிறதுக்கு பிரச்சனைனா, ஏதாவது ஒரு சைடுல ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஓவர் வீக்கா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, சமநிலைமை அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சமநிலை அவசியம். இப்ப இந்த சமநிலை கிறிஸ்தவம் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வேதத்தை வாசிக்கிற அனுபவம், வேதத்தை தியானிப்பதும் அதுக்கு சமமாக முக்கியமான விஷயமா இருக்கு. அப்போ வேதம் வாசிக்கிறது நல்லதா, ஜெபிக்கிறது நல்லதா அப்படின்னு பேச்சுக்கு இடமே கிடையாது. வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமா, ஜெபிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதமா, இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு பல நேரத்தில் இதை சில நேரத்தில் சில இடத்துல பட்டிமன்றத்திற்கு தலைப்பாகவே எடுத்துப்பாங்க, ஜெபமா வேதமா எது முக்கியம் அப்படின்வாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், பட்டிமன்றமே நடத்துவாங்க, ஆவிக்குரிய சபைகள் நடத்துவாங்க. அப்ப பார்க்கும்போது ஜெபம் முக்கியமா, வேதத்தை தியானிக்கிறது முக்கியமா, இது ரெண்டையும் போட்டு கூறு போடுற காரியம் கிடையாது, ரெண்டும் சமநிலைமையில் இருக்க வேண்டிய காரியம். ஆமேன். ரெண்டுமே சமநிலையில் இருக்க வேண்டிய விஷயம். இதை ஒன்னு ஜாஸ்தியாக்குறதோ ஒன்னு குறைஞ்சிருக்கிறதோ இருந்தால் அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சீராய்வுல ஓட விடாது. இன்னைக்கு பார்க்கும்போது சிலருக்கு ஜெபிக்க பிடிக்கும், ஜெபிக்க மட்டும்தான் செய்வாங்க, பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க. சிலருக்கு வேதத்தை தியானிக்கிறது ரொம்ப பிடிக்கும், எப்ப பார்த்தாலும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணதுலயுமே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன், இது ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே தப்பு. நான் வெறும் ரொம்ப ஜெபிப்பேன், எனக்கு பைபிள் நான் அவ்வளவு படிக்க மாட்டேன், தப்பு. நான் ரொம்ப வேதத்தில் நான் தரவா இருக்க ரொம்ப வேதத்தை வாசிப்பேன், ஜெபிக்க மாட்டேன், அதுவும் தப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு சீராக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்றேன், சமநிலை இருக்க வேண்டும். சமநிலை கிறிஸ்தவம் நமக்கு ரொம்ப அவசியம். அப்ப இந்த ஜெபம் நமக்கு என்ன செய்யுது, வேதம் நமக்கு என்ன செய்யுது, இது நமக்கு தெரியணும். இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால்தான் அதை நீங்கள் சமநிலையில வைப்பீங்க. அதனால இன்னைக்கு நான் சொல்ற சிலருக்கு ஒரு காரியத்துல அதிகமாய் விரும்பி உன்னை குறைக்கும் போது நாளடைவில் அந்த நல்லா இருக்குது பாருங்க, அதுவும் சேர்ந்து போயிடும். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபிக்கிறது தான் பிடிக்கும் இருப்பாங்க, ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், நாளடைவில் அந்த ஜபம் சேர்ந்து போயிடும், பைபிள் படிக்காதவங்களுக்கு ஜப வாழ்க்கை போயிடும். அதே போல வேதத்தை மட்டுமே வாசிட்டு இருக்கிறாங்க பாருங்க, ஜெபிக்கிற அனுபவமே இல்லாமல் வேதத்தை மட்டுமே வாசிக்கிறவங்களுக்கு நாளடைவில் அந்த பைபிள் படிக்கிற காரியமும் அவங்களுக்கு டவுன் ஆயிடும், அதுவும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். அப்போ ஜபத்தின் மூலமாய் வேதத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், வேதத்தின் மூலமாய் ஜப வாழ்க்கையிலே கட்டி எழுப்பப்பட முடியும். புரியுதா? ரெண்டுமே இருக்கணும். இப்ப எப்படின்றது சொல்றேன். ஜபம் என்பது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனால் கர்த்தரோடு நாம பேசுகிற ஒரு அனுபவம். வேதத்தை வாசித்தல் தியானித்தல் என்பது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். இப்போ நமக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேற ஒன்றும் கிடையாது. நமக்கும் கர்த்தருக்கு நடுவிலே ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷனை பில்டப் பண்றதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நமக்கும் கர்த்தருக்கு நடுவிலே ஒரு உறுதியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும், அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ ஒரு நல்ல உறவு, சுமூகமான உறவு நமக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே கட்டி எழுப்பப்பட வேண்டுமானால் நம்மளும் அவரோடு பேசணும், அவரும் நம்மோடு கூட பேசணும். இது சமநிலையில் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அப்போ ஒரு நபர்கிட்ட, ஒரு சாதாரண ஒரு மனுஷர்கிட்டயே நம்ம ஒரு நல்ல ஒரு உறவு கட்டி எழுப்பணும், நல்ல ரெண்டு பேருக்கு நல்ல ஒரு ரிலேஷன் இருக்கணும்னா நம்மளும் மனசு திறந்து பேசணும், அவங்க பேசுறதையும் நம்ம காது கொடுத்து கேட்கணும், ரெண்டுமே இருக்கணும். சில விட்டா பேசிட்டே தான் இருப்பாங்க, நம்ம ஒரு வார்த்தை சொன்னா காதுல வாங்கிக்கவே மாட்டாங்க, இப்படி சில கேஸ் இருப்பாங்க. அவங்களோட நிச்சயமா சொல்றேன் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கவே முடியாது, அவங்களே பேசுவாங்க. நம்ம பேசுறது ஒண்ணு நம்ம ஒண்ணு ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறது டக்குன்னு கட் பண்ணிட்டு அவங்க பேச ஆரம்பிப்பாங்க, திருப்பி இப்படி இருப்பாங்க, பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, கேட்கவே மாட்டாங்க. சில இருப்பாங்க என்ன சொன்னாலும் ஊமாவனுக்கு தலையாட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, பதில் நம்ம ஒரு பதில் எதிர்பார்த்தல் வாய் தந்து ஒரு பதில் வாயிருந்து சொல்லவே மாட்டாங்க. இது ரொம்ப டேஞ்சர், இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது, வாயை திறந்து ஒரு வார்த்தை விட மாட்டாங்க. அப்போ இப்படியும் நம்மளும் ஒரு வார்த்தை பேசாமலும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கேட்காமலும் இருக்கக்கூடாது. பேசுகிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு கேட்கறதும் முக்கியம். ரெண்டுமே சீராக இருந்தால்தான் ஒரு நபரோடு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பில்டப் பண்ண முடியும். ஏதாவது ஒன்று குறைஞ்சான்னு சொல்றேன், ஒரு மனிதர்களுக்கு நடுவிலே கூட உறவு கட்டப்படவே முடியாது. இது ரெண்டுல ஒன்று குறைஞ்சா கூட ஒரு மனுஷனுக்கு மனுஷனுக்கே இந்த உறவு செட் ஆகாது. அப்போ கர்த்தரிடத்தில் அது போலதான், நம்மளும் பேசணும் அவரும் பேசணும், நம்மளும் பேசணும் அவரும் பேசணும். இது ரெண்டையும் சமநிலைமைப்படுத்துங்கள். இது ரெண்டையும் நீங்கள் சமநிலைப்படுத்தினால் மட்டும்தான் உங்களுக்கும் கர்த்தருக்கு நடுவிலே ஒரு நல்ல உறுதியான உறவு கட்டி எழுப்பப்படும். புரியுதா? இப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வேதம் நமக்கு என்ன செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாசியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவராக அவர் இருந்தார் என்பதை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:46 வாசிக்கலாம். லூக்கா 2:46 வாசிப்போம்.
மூன்று நாளைக்கு பின்பு
அவர் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில்
போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள்.
இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு 12 வயது. 12 வயது உள்ளவராய் இருக்கும் பொழுது அவருடைய தாய் மரியாளும் மரியாளின் புருஷனான யோசேப்புமாக சேர்ந்து குடும்பமாக அவர்கள் எருசலேமுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் பண்டிகை கொண்டாடுவதற்காய் போய்விட்டு திரும்பி நாசரேத்துக்கு வராங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்படி திரும்பி வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எருசலேமிலேயே இருந்து விட்டார். இவர்கள் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டு வந்து அதுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்து தங்களோடு இல்லை என்பதை கண்டுபிடித்து மீண்டும் அவரை தேடிக்கொண்டு இன்னொரு நாள் பிரயாணம் பண்ணி போய் மீண்டும் இன்னொரு நாள் 3வது நாள் அந்த ஊரெல்லாம் எருசலேம் முழுவதும் சுத்தி தேடி அலைஞ்சு 3 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடிச்சாங்க. எங்க கண்டுபிடிச்சாங்க? தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்துவை கண்டுபிடித்தார்கள். அங்க போய் பார்க்கிறாங்க. 3 நாட்கள் தொடர்ந்து இடைவிடாமல் அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார். அவரிடத்தில் கேள்வி கேட்கிறார், சந்தேகத்தை எல்லாம் கேட்கிறார். கேட்டு அநேக விஷயங்களை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். என்னைக்குமே சொல்றேன், இது இயேசு கிறிஸ்துவிட்டிருந்து நம்ம தெரிந்துக்க வேண்டிய அருமையான பாடம் இது. போதக நடுவில் போய் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறத கேட்கிறார், கேள்விகள் கேட்டு தங்கள் சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்கிறார். யார் இந்த இயேசு? தேவனுடைய குமாரன் இவர். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய குமாரன், தேவனுடைய வார்த்தை, இரட்சகர். இவர் தேவனால் இந்த உலகத்தில் பிறந்தவர். அவர் போய் ஒரு மனுஷனிடத்தில் உட்கார்ந்து வசனத்தை கற்றுக்கொள்றார். மனுஷனுக்கு முன்பாக உட்கார்ந்து வசனத்தை கற்றுக்கிறார். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து 12 வயசாக இருக்கும் பொழுது கற்றுக்கொள்ளுகிறதில் அவ்வளவு ஆர்வம் உள்ளவராயிருந்தார். நான் சொல்ற வசனத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர் சில கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சோம். இல்லை, வேதத்தை பொறுத்த வரையிலும் சொல்றேன், கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு விஷயம் இருக்குது. இன்னைக்கு காலையில் இந்த பிரசங்கத்தை இன்னைக்கு எடுத்த பிறகு நம்பிக்கை இல்லையா, கத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும்னு எடுத்த ஒரு மெசேஜ். இதை கடந்த ஒரு 4-5 நாள் கத்தர் நேரத்தில் பேசிட்டே இருந்தார். குறிப்பாக நேற்று அது அதிகமாக தேவ சமுதல் உட்காரும்போது அதில் நிறைய காரியத்தை எனக்கு கத்தர் கொடுத்தார். கொடுக்கும்பொழுது எனக்கு வித்தியாசமாக இருந்த சில விஷயங்கள்லாம், விசுவாசமா நம்பிக்கையா அப்படின்ற ஒரு கேள்வி என் உள்ளத்தில் ரொம்ப நாள் இருந்தது. அப்போ விசுவாசத்தை பற்றி தான் நான் ரொம்ப ஹையாக நினச்சிருந்தேன். ஏன், நம்பிக்கைனா என்ன, சரி நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் விசுவாசம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் என் உள்ளத்தில் இருந்துச்சு. அப்போ இதை கர்த்தர் எங்கூட பேசும்போது எனக்கு வித்தியாசமாக சில விஷயங்களை பேசினார். அப்போது இன்னைக்கு செய்தி கொடுத்தோன்னா இங்கே இன்னைக்கு காலையில் இருந்த பிள்ளை பாலா வந்துட்டு, அங்கிள் இதுவரைக்கும் நான் விசுவாசம் தான் பெருசுன்னு நினச்சிருந்தேன், இன்னைக்கு தான் நம்பிக்கையில் இவ்வளோ விஷயம் இருக்கு தான் இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னாப்புல. எனக்கே 26 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சதுன்னு, எனக்கே அது இப்போ தான் புரிஞ்சுது. அப்போது என்ன சொல்கிறேன்னா, கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது. நானே 26 வருஷமாக எனக்கு இது என்னமோ இந்த விசுவாசம் தான் ரொம்ப ஹையாக நினச்சிட்டு இருந்தேன், நம்பிக்கைன்றத சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நேற்று முந்தா நேற்று இதை கர்த்தர் பேசும்போது எனக்கே புரிஞ்சு, ஓஹோ நம்பிக்கையில் இவ்வளோ விஷயம் இருக்குதான்றது இப்போ தான் புரியுது. புரியுதுங்களா? அப்போது கற்றுக்க வேண்டிய விஷயம் அளவே கிடையாது. இப்போ பவுல் சொல்கிறார், பவுல் வேத புத்தகத்தில் நிறைய பகுதி எழுதியிருக்கிறவர், அவரே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பாரபாழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேனர். நான் அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாம் தெரியும், முற்றிலும் தேறினவனானேன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த பேச்சு கிடையாது, கற்றுக்கொள்ள வேண்டும், கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். சினிமா ஃபீல்டில் சீர்காழி கோவிந்தராஜன் ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கா? அருமையான பிரம்மாண்டமான பாடகர் அவர், சீர்காழி கோவிந்தராஜன். அவரை குறித்து எனக்கு ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். அவர் மிக பிரபலமான பெரிய சிங்கராக சினிமாவில் இருக்கும் பொழுதே, அவர் அந்த நல்ல தேறின ஒரு சிங்கராக இருக்கும் பொழுதே ஒரு சங்கீத வித்வான் இடத்துல போய் சங்கீதம் கற்றுக்குவாராம். அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய சொந்த மகன் சொல்லி கேள்விப்பட்டேன். தேறின ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கர்நாடிக் சிங்கர். அவர் அந்த தேறின ஒரு சிங்கராக இருக்கும் பொழுதே ஒரு சங்கீத வித்வான் கிட்ட போய் சங்கீத, அதுக்கு பிறகு அவர் கடைசி வரைக்கும் கத்துட்டு தான் இருந்தாராம். அப்ப பாத்துங்க, ஒரு உலக மனுஷன் எப்படி இருக்கிறார் பாருங்க. அவர் ஒரு சிறந்த சங்கீத பாடகர், கர்நாடிக் சிங்கர், ஆனாலும் தன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் ஒரு கத்துக்கிற ஒரு மாணவனாக தன் வாழ்க்கை ஒரு பக்கத்தில் வச்சிருந்தார்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரொம்ப முக்கியம். உலகத்தில் ஒரு மனுஷனே கூட என்ன செய்யற அப்படி இருந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியுன்ற நிலைமை யாருக்குமே கிடையாது. பவுலே சொல்லலை, எனக்கு எல்லாம் தெரியும்னு பவுலே சொல்லலை. நான் அடைஞ்சாச்சுன்னு நானே சொல்ல மாட்டேங்கிற, முற்றிலும் தேறிட்டேன் அப்படின்னு நானே சொல்ல மாட்டேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எவ்வளவோ எனக்கு இருக்கிறதுன்ற. அப்போ நம்ம வாழ்க்கையில சொல்றேன், கற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருக்க வேண்டும். வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் வசனத்தை போய் கற்றுக்கொண்டார். அப்ப நான் சொல்றேன், நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் வேதத்தின் மேல் உங்கள் தாகம் அதிகமாகவும் வாஞ்சையோடு கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து மூணு நாள் சாப்பாடு தூக்க எல்லாத்தையும் மறந்து, சாப்பாட்டை எல்லாம் விட்டுட்டு, பெற்றோரை விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா உட்கார்ந்து வேத வசனங்களை கற்றுக்கொண்டார். அப்ப எவ்வளவு தூரம் அவருக்கு வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாகம் இருக்குமானால், தன் தாய் போயாச்சு, தன் உடன் பிறந்தவங்க போயாச்சு, எல்லாரும் போன பிறகும் அவர் எதையும் கவலைப்படாம வேதத்தை அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். இது அவருடைய ஆரம்ப காலம், சின்ன வயசுலேருந்து இதை செஞ்சார். ஊழியத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய காரியம் அடுத்த சைடு, அவருடைய அடுத்த சைடு அழகா தெரியும். படிச்சு பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 1:35.
அவர் அதிகாலையில்
இருட்டோட எழுந்து
புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார்.
வனாந்தரமான இடத்திற்கு அதிகாலை நேரத்தில் இருட்டோடு போய் ஜெபம் பண்ணினார். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை கற்றுக்கொண்டாரோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறார், ஜெபிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதிகாலையில் இருட்டோடு போய் வேதத்தை ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க உட்கார்ந்தார். Luke 6:12 சொல்லுகிறது, அவர் சாயங்காலமான பொழுது ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணினார். அப்போ அவருடைய வாழ்க்கை பாருங்க, ஜெபத்திலையும் அதே போல உச்சகட்டத்தில் ஏறி இருக்கிறார். ஒரு பக்கத்தில் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டினார், அடுத்த பக்கத்தில் ஜெபிக்கிறதிலும் அவர் ஆர்வம் காட்டினார். அப்ப ஏதாவது ஒரு சைட்ல அவர் நிக்கல, ஒரு பக்கத்தில் ஜெபம் பண்றது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி அவர் செய்யல, வேதத்தை வாசிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலைன்னு சொல்லி இருக்கல. இதுலையும் தரவா இருந்தார். நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா ரெண்டு விஷயத்திலுமே கற்றுத்தேர வேண்டும். அவர் அந்த அளவுக்கு வேதத்தை அவர் கற்று தேறி இருந்ததுனாலதான் அந்த வேத பாதகர்லாம் அவர்கிட்ட வந்து குறுக்கு கேள்வி கேட்டு அவரை மடக்க நினைக்கும் பொழுதெல்லாம் அழகாக வாய் அடைச்சார். அவங்க பேசுன யாருமே அவருடைய ஞானத்திற்கு முன்பாய், அவருடைய வேத அறிவுக்கு முன்பாய் ஒருத்த நாள் அவருக்கு முன்னால் நிற்க முடியல. எத்தனையோ விதங்கள்ல வந்து மடக்க பார்த்தாங்க. மோசை இப்படி சொல்லியிருக்கிறாரு, நீர் என்ன சொல்லுகிறீர், ராயனுக்கு வரி செலுத்தலாம வரி செலுத்தக்கூடாதா, இவள் மேல் கல்லறி இல்லாம கல்லறிய கூடாதா, எத்தனை விதங்கள்ல மடக்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க. எப்படி ஆகியில மாதிரி குற்றப்படுத்த நினைச்சாங்க, எந்த இடத்துலையுமே அவர் குற்றப்படுத்த முடியல. காரணம், அவர் வேதத்தில் தேறினவர். அப்ப அந்த வேதத்தில் தேறி இருந்தா மட்டும் போதுமா, வெறுமனை வேதத்தில் தேறியிருந்தா அப்படி பதில் சொல்ல முடியாது. வேதத்தில் தேறி இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான வார்த்தை யூஸ் பண்றதுக்கு தேவன் ஞானம் அவசியம், அதுக்கு ஜெபம், அதுக்கு அபிஷேகம். அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு அறிவு பெருகுகிறது, ஜெபிக்கும் பொழுது ஆவிக்குரிய தன்மை வளருகிறது. அப்ப நமக்கு அறிவு மட்டும் வளர்த்தா போதாது, ஆவிக்குரிய தன்மையை நமக்கு இருக்கணும். அப்பதான் அந்த படிக்கிற வேதத்தை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்த முடியும். வெறுமனே ஜெபித்தால் போதாது, ஆவிக்குறி தன்மை இருந்தால் போதாது. வேத அறிவு இல்லைனாக்க நம்ம செய்தது தப்பா கரெக்டா நமக்கே தெரியாது. அப்ப வேத அறிவு நமக்கு சரியா தப்பா என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஜெபம் அதில் சரியானதை செய்வதற்கு பலன் கொடுக்கும். புரியுதா? அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்ற இந்த ரெண்டையுமே சமநிலைமைப்படுத்த வேண்டும். ஜெபிக்கிறதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறீங்க, நீங்க கண்டிப்பா வேதத்தை நல்லா படிங்க, நிதானமா படிங்க, கருத்தா படிங்க. உங்களுக்கு வர்ற சந்தேகத்தை நிதானத்தோடு படிச்சு தியானித்து ஜெபம் பண்ணுங்க. சந்தேகம் இருந்தா கேளுங்க. அதான் சில டைம்ல நான் இப்ப திடீர்னு ஈவினிங்ல கேள்வி நேரம் கூட வைக்கிறேன். சில டைம் யாராவது செவ்வாய் கிழமைகளை சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி சந்தேகம் இருந்தால் செய்யுங்க, கேட்டுக்குங்க, தப்பு கிடையாது. கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கேட்டு தெரிந்து கொண்டு சந்தேகத்தோடு நம்ம போகக்கூடாது. சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிந்த இருதயத்தோடு போகணும். எதையுமே நம்ம ஒரு குழப்பத்தோடு இருக்கவே கூடாது. சரியா தப்பா அந்த பேச்சு இருக்கக்கூடாது. கிளியர் கட்டா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா நம்ம முன்னிருக்கு வரணும். அப்போ ஜபமும் வேதமும் ரெண்டுமே சமநிலைமையில் இருக்கணும். ஜபம் ஒரு கால்னா வேதத்தை வாசிக்கிறது இன்னொரு கால். ரெண்டு காலம் சரியா இருந்தா தான் நீங்க ஓடுகிற ஒரு நபராக இருப்பீர்கள். சரி, இன்னொன்று, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு காரியம் இருக்கிறது. சரியான காரியமா தவறா என்பதற்கு ஆவிக்குரிய கனிகள் அல்லது ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி ரெண்டு சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் வாசிங்க, 5வது அதிகாரம் 22-23 வாசிக்கலாம்.
ஆவியின் கனியோ
அன்பு,
சந்தோஷம்,
சமாதானம்,
நீடிய பொறுமை,
தயவு,
நற்குணம்,
விசுவாசம்,
சாந்தம்,
இச்சையடக்கம்.
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான
பிரமாணம் ஒன்றும் இல்லை. அப்போ இங்க நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய கனி என்று சொல்லி 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய கனிகள், ஆவியின் கனி 9 விஷயம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இப்படி 9 காரியம் சொல்லப்படுது. இதே போல சமநிலையில் வரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சமநிலைனா, அதுவும் 9 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12 8-9-10 வசனங்களை வாசித்து பார்த்தால் வரங்கள் என்று அதுவும் சரியா 9 தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க.
எப்படியெனில்
ஒருவனுக்கு ஆவியினாலே
ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு
அந்த ஆவியினாலே
அறிவை உணர்த்தும் வசனமும்
வேறொருவனுக்கு
அந்த ஆவியினாலேயே
விசுவாசமும்
வேறொருவனுக்கு
அந்த ஆவியினாலேயே
குணமாக்கும் வரங்களும்
வேறொருவனுக்கு
அற்புதங்களை செய்யும் சக்தியும்
வேறொருவனுக்கு
தீர்க்க தரிசனம் உரைத்தலும்
வேறொருவனுக்கு
ஆவிகளை பகுத்தறிதலும்
வேறொருவனுக்கு
பற்பல பாஷைகளை பேசுதலும்
வேறொருவனுக்கு
பாஷைகளை
வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. நல்லா பாருங்க, இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் 9 வகையான காரியங்களை இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 9 வரங்கள், 9 கனிகள், அதான் சமநிலை. பாத்தீங்களா, ஒன்னு ஜாஸ்தியா ஒன்னு குறைவாவும் கர்த்தர் வைக்கல. கனிகள் என்கிறதை நீங்கள் பட்டியல் போட்டு பார்த்தால் தெய்வீக சுபாவங்களை குறிக்கும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படின்னு 9 நல்ல தெய்வீக சுபாவங்களை கனிகள் என்ற பட்டியலில் வருது. வல்லமை வெளிப்படக்கூடிய ஊழியத்தின் காரியத்திலே செயல்படக்கூடிய 9 விஷயங்கள், அதுக்கு பேரலா 9 விஷயங்கள் வரங்கள் என்ற பட்டியலில் வருகிறது. இப்போ இந்த 2 விஷயத்தில் பார்ப்பீர்கள் என்றால், கனி முக்கியமா வரம் முக்கியமா அப்படின்னு சொல்லி, இதுவும் பலருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. சிலர் கனிதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த தெய்வீக சுபாவம் தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இந்த ஆவிக்குரிய தெய்வீக சுபாவம் நமக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா வெறும் வரத்தை வச்சுட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், படிக்க வேண்டாம், மத்தேயு 7 21-23 பார்க்கும்போது, அந்நாளில் அநேகர் என்னிடத்தில் வந்து, கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. கடைசியில அக்கிரமை செய்கைக்காரரே, நான் உங்களை எல்லாத்தையும் நான் தள்ளிட்டேன் அப்படின்னுவார். அப்ப பார்க்கும்பொழுது வரங்கள் பெற்றவர்கள் நிறைய பேர் நரகத்திற்கு போனதாக வேதம் சொல்லுகிறது. இது என்ன தெரியுது, வரத்தை வைத்துக் கொண்டு யாருமே பரலோகத்துக்கு போகவே முடியாது. வரம் பெற்றவனா நான் இருக்கிறேன்னு சொல்லி யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பரலோகத்திற்குள் போகிறதற்கு கனிகள், தெய்வீக காரியங்கள், கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்கு அவசியமா இருக்குது. ஆனால் கனிகளை வைத்துக் கொண்டு நம்ம பரலோகம் போலாம், ஆனால் வரங்கள் இருந்தால்தான் மற்றவர்களை நம்ம பரலோகத்திற்குள் கொண்டு சேர்க்க முடியும். இப்ப கர்த்தர் என்னைக்குமே சொல்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சைடே போக மாட்டாரு, நீ ஆயத்தப்படு, அதோடு உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ ஆயத்தப்படு, அதோடு நிறுத்தல, மற்றவங்களை மட்டும் ஆயத்தப்படுதுன்னு சொல்லி நிறுத்தல, ரெண்டையும் சொல்றாரு பாருங்க. நீயும் ஆயத்தப்படு, உன்னோடு கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த பாருங்க, எப்படி கர்த்தர் சமநிலைப்படுத்துறாரு பாருங்க. சிலருக்கு தங்கள் ஆத்மாவை மட்டுமே சுயநலமாய் காத்துக்கொண்டு நான் பரலோகம் போனா போதுன்னு இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க ஆத்மா பத்தி கவலைப்பட மாட்டாங்க, ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் ரட்சிப்புள்ள நடந்து நினைச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டு விதமான கூட்டம் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா சிலருக்கு தங்களுடைய ஆத்மாவை குறித்து மட்டுமே கரிசனை, சிலருக்கு மத்தவங்களுடைய ஆத்மாவை குறித்து மட்டுமே கரிசனை. தான் ஆத்மா பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ இப்படி இருக்கும் பொழுது எது சரி? ரெண்டுமே சரி கிடையாது. ரெண்டையும் சமநிலைப்படுத்தினாதான் சரி. புரியுது அவங்களுக்கு? ரெண்டையுமே சமநிலைமைப்படுத்தணும். நம்மளும் ஆயத்தமாகணும், ஒரு கூட்டத்தையும் நம்ம ஆயத்தப்படுத்தணும், ரெண்டையும் சமநிலைப்படுத்தணும். இதை பேலன்ஸ் பண்ண தெரியாம சிலர் இருக்கிறாங்க, ஒரு சைடை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறது. இல்லை, ரெண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டும், ரெண்டையும் சமநிலைப்படுத்தணும். அப்போ இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சேர்க்கிறது, வரங்கள் மற்றவர்களை சேர்க்குது. இந்த கனிக்கும் வரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரியம்னு கேட்டீங்கன்னா, கனி என்பது அப்படி ரட்சிக்கப்பட்டோன்னு கப்புன்னு நம்ம வாழ்க்கையில் வந்துடாது, ஒரு செகண்ட்ல வர விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெய்வீக சுபாவம் என்பது கர்த்தரிடத்தில் நெருங்க 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 நம்ம இடத்துல வளரக்கூடிய ஒரு காரியம், பெருகக்கூடிய ஒரு காரியம். இப்ப பாருங்க, ஒரு மாம்பழம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு மரத்துல மாம்பழம் வரணும். இப்ப திடீர்னு சீசன் வந்து, திடீர்னு நேற்று வரைக்கும் சாம சாதாரண மனுஷன் திடீர்னு இன்னைக்கு பார்த்தா பழம் பழமா படுத்து தொங்காது மாமரத்தில் இல்லை. கொஞ்சம் சீசன் வரும்பொழுது மெதுவாக மொட்டு வந்து பூ பூத்து பிஞ்சு வந்து வளர்ந்து காயாகி பின்பு கனியாக மாறுகிறது. அப்போ அதுக்கு ஒரு காலம் வருகிறது, படிப்படியாக சின்ன மொட்டாக வந்து அது பூ பூத்து அப்படியே படிப்படியாக வளர்ந்து வளர்ந்து பழமாவதற்கு ஒரு டியூரேஷன் தேவை. அதே போல தான் சொல்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையின் கனிகள் என்பது ஒரு செகண்ட் அப்படி வர்ற விஷயம் கிடையாது. மொட்டு வந்து பூ பூத்து பிஞ்சாகி காயாகி அப்புறம் கனியாகணும். அப்போ இது போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுக்கு கிராஜுவலாக தான் உங்களுக்கு கனிகள் வரும் இல்லையா. முன்பு ரொம்ப கோபம் வந்துச்சு, இப்போ கொஞ்சம் கோபம் வருது, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக கோபம் வரும். இப்படி என்ன செய்யுது? படிப்படியாக தெய்வீக காரியம் என்ன செய்யுது? வளருது. புரியுதா? படிப்படியாக வளருது. முன்பு கொஞ்சம் செஞ்சேன், இப்ப அதிகமாக செஞ்சேன். இப்படி ஒவ்வொரு காரியம் நல்லதோ கெட்டதோ சொல்றேன், படிப்படியாக வளருவது தான் கனி. ஆனால் வரம், வரனதுக்கு ஆங்கில வேதாகம் கிஃப்ட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஃப்ரூட், அது கிஃப்ட். அப்ப கிஃப்ட் அது. வரம் என்பது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு கிஃப்ட் அப்படி கையில் கொடுத்துட்டு வந்துடுறோம். ஒரு பர்த்டேக்கு போறோம், ஒரு கிஃப்ட் டப்புனு கையில் கொடுத்துட்டு வரோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறது கிடையாது இல்ல. ஒரு குக்கர் வாங்கிட்டு போறீங்க, இன்னைக்கு மூடி, நாளைக்கு அடி பாத்திரம், அடுத்த நாள் கேஸ்கட்டு, அப்படி தண்டு துண்டு தண்டுதான் கொண்டு போய் கிஃப்ட் கொடுக்க மாட்டோம் இல்ல. தனித்தனியெல்லாம் பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். கிஃப்ட்னா என்ன செய்யறோம்? கப்புனு கொண்டு போய் குக்கரை கையில கொடுத்துட்டு அப்படியே வரோம் இல்ல. பீஸ் பீஸால துண்டு துண்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். அப்போ வரம்ன்றது முழுமையாக டப்புன்னு கிடைச்சிடும், துண்டு துண்டா எல்லாம் போகாது, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் வராது இல்லையா. அப்ப கனி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரும், கிராஜுவலா வளரும். வரம் என்பது மொத்தமா டக்குன்னு வரும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இது நீங்க பைபிள் படின்னு உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாம் அடிமட்டத்தில் அப்படியே இருந்தாங்க, திடீர்னு ஒரு நாள் அபிஷேகம் பெற்றாங்க, என்னாச்சு? வரம் கட கட கடன் வேலை செய்ய ஆரம்பிச்சது இல்ல, ஒரே நாள் அவ்வளவுதான், கொஞ்சம் கொஞ்சமா இல்ல. அபிஷேகம் பெற்றாங்க இரண்டாம் அதிகாரத்தில், மூணாம் அதிகாரத்தில் பிறவிச்சாப்பானு எடுத்து நடக்க பண்ணிட்டான். அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் வரங்களை அப்படி ஊத்துனாரு. ஊத்தினோன்னு அடுத்த வார காரியத்திலிருந்து அடுத்த அதிகாரத்திலிருந்து அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வரம், டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் வேலை செய்யுது. அப்போ கர்த்தர் இந்த காரியத்தில் ரெண்டு வித்தியாசப்படுத்தி இருக்கிறார், ஒன்னு உடனே கொடுக்கிறாரு, ஒன்னு படிப்படியாக கொடுக்கிறாரு. ஆனால் அது படிப்படியாக கொடுத்தாலும் சரி, உடனே கொடுத்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷ தன்மை இருக்கிறது. கனிகள் உங்களை பரலோகத்தில் சேர்க்கும், வரங்கள் உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாய் மாற்றும். கர்த்தருக்கு பயனுள்ளதாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்போ நம்மளும் பரலோகம் போகணும், ஒரு கூட்ட ஜனங்களையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். நம்ம மட்டும் போனாலும் கர்த்தர் அதை சந்தோஷப்பட மாட்டார். மற்றவங்களை ஆயத்தப்படுத்திட்டு நம்ம பரலோகம் போலனால் அதையும் கர்த்தர் சந்தோஷப்படவே மாட்டார். ரெண்டையுமே செய்யும். ரெண்டையும் செஞ்சாதான் ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றினவர்களாக காணப்படுவார்கள். ரெண்டையுமே செய்ய வேண்டும். அப்போ கனியும் வரமும் ஆகிய இந்த ரெண்டு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இது ரெண்டையும் சமநிலைமைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ரெண்டையும் சமநிலைமைப்படுத்திக் கொள்ளுங்கள். மூணாவது காரியம் இன்னொன்னு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி சமநிலைமைப்படுத்த அவசியமான சில விஷயங்களை நம்ம சிந்திக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 12 அதிகாரத்தில் 28 31 வரைக்கும் படிக்கலாம்.
வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
உன் முழு இருதயத்தோடும்
உன் முழு ஆத்மாவோடும்
உன் முழு மனதோடும்
உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல
பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார்.
சரி, ஒரு நாள் ஒரு வேத பாரகன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்கிற, ஆண்டவரே, கற்பனைகளில் எல்லாம் பிரதானமானது என்ன, எது ரொம்ப முக்கியமானது சொல்லும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதானமான கற்பனை. அவன் கேட்டது ஒரு கேள்வி, அவன் எதிர்பார்த்தது ஒரு பதில். பிரதானமான கற்பனை என்ன, சிங்கிளர்ல கேட்கிறான். ஒரு கேள்வியை கேட்டான், ஒரு பதிலை அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அந்த ஒரு கேள்விக்கு இயேசு கிறிஸ்து ரெண்டு பதில் கொடுக்கிறார். இதை சொல்லிட்டு அவரால் அதோடு நிறுத்திக்க முடியல. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக சொல்லி அவரால் நிறுத்த முடியல. ஏன்னா அதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு இருக்குது, அதை சொல்லாம இது நிறைவடையாது. அப்ப இதுக்கு ஈக்குவலா இன்னொன்னு வச்சுட்டு அதை மட்டும் விட்டுட்டா இது வந்து சரியாகாதுன்ட்டு என்ன செய்யறாரு, அவன் எதிர்பார்த்ததுக்கு மேல ஒரு பதில் தூக்கி கொடுக்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது வந்து அதற்கு ஒப்பா இருக்கிற கற்பனை, அதற்கு ஈக்குவல் ஒப்பா இருக்கிற கற்பனை. இந்த ரெண்டு காரியத்துல தான் சகல கற்பனைகளும் அடங்கியிருக்கிறது. இதுக்கு மிஞ்சினது வேற எதுவுமே இல்லைன்றார். இதுக்குள்ள சகலமும் அடங்கிடுச்சு, இதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. அப்போ இது எதை குறிக்கிறது? இதுவும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயம் முழு ஆத்மா முழு பலன் முழு மனதோடு அன்பு கூர்ந்து வைராக்கியமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. கர்த்தரை விட யாரையும் எதையும் நேசிக்காமல், அவர்தான் எனக்கு முதல், அவரை விட எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு ஒரு பிரதிஷ்டையோடு வைராக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று. அதோடு மட்டுமல்ல, அதுக்கு ஒப்ப இன்னொன்னு இருக்குது. அது என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இது இதுக்கு ஈக்குவல். ரெண்டையும் சொல்றார். அப்போ ஒன்று தேவனை நோக்கி அன்பு, இன்னொன்று மனுஷனை நோக்கி அன்பு. இல்ல, அன்பை தான், இந்த ரெண்டுமே அன்பை தான் பேசுது. ஒரு அன்பு மேல நோக்கி போகுது, இன்னொரு அன்பு கீழே நோக்கி இருக்குது. இது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சொல்றது ரெண்டையும் பிரிக்க முடியாது. அவன் எதிர்பார்த்தது ஒன்னு, ஆனா இயேசு சொல்றது ரெண்டையும் பிரிக்க முடியாது. இதையும் செய்யணும், இதையும் செய்யணும், ரெண்டையுமே ஒன்னாதான் பார்க்கணும்ன்ற. ஆனால் இன்னைக்கு பரிதாபம் என்னன்னா, கிறிஸ்தவ உலகத்தில் இது ரெண்டும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? ரெண்டுமே பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சாரார் தேவனிடத்தில் மட்டும் அன்பு கூர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. இன்னொரு சாரார் உதவி செய்து, மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு சோசியல் சர்வீஸ் செஞ்சா போதும் அப்படி நினைக்கிறவர்கள் உண்டு. ரெண்டுமே தப்பு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு மட்டும் பிடிச்சிருக்கிற ரெண்டுமே தப்பு. கிறிஸ்தவத்தில் ரெண்டுமே சேர்ந்து வர வேண்டும். ரெண்டையும் பிரிக்கவே முடியாதுன்ட்டார். ரெண்டையும் பிரிக்க முடியாது. ஆனால் இதை நீங்க ரெண்டில் ஆளு கொண்டு பிரித்து வைத்துக் கொண்டு நாங்க செய்யறது மட்டும்தான் கரெக்ட், ரெண்டு சாரானும் சொல்றது உண்டு. அவங்க செய்யறது மட்டும்தான் சரி என்று சொல்லி ரெண்டு சாரான்னு சொல்றாங்க. ரெண்டு சாரா செய்யறதும் தப்பு. நல்ல கவடி, ரெண்டுமே தப்பு. இப்ப மதர் தெரசா அவர்கள் மறித்த பொழுது நிறைய பேர் கேள்வி வந்துச்சு, மதர் தெரசா பரலோகம் போயிருப்பாங்களா அப்படி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்படிலாம் புக்லாம் கூட கேள்வி வந்துச்சு, கேட்டாங்க மதர் தெரசா பரலோகம் போனாங்களா? போயிருப்பாங்க. ஏன் போயிருப்பாங்கன்னா, அவங்க 99% சோசியல் சர்வீஸ் தான் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் ரட்சிப்பை அவர்கள் சொன்னதான நல்ல சாட்சிகளும் உண்டு. ரட்சிப்பை சொல்லி மற்றவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பையும் ரட்சிப்பையும் சொல்லி அநேகரை நடத்தினதாக, கிறிஸ்துவுக்கு நடத்தினதான சாட்சி உண்டு. அப்போ ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ அதே நேரத்தில் பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து அதையும் பிடிக்க வேண்டும், இதையும் பிடிக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும், விடக்கூடாது. இன்னைக்கு ரெண்டுமே ரெண்டு பக்கத்தில் போயிடுச்சு. இப்ப கேத்தலிக் மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது மெயினாக சோசியல் சர்வீஸ்ல இருக்குது. பெண்டிகாசல் சைடு பார்க்கும்போது மெயினாக ஸ்பிரிச்சுவல் சைடில் மட்டும்தான் இருக்குது. நான் சொல்றேன், ரெண்டையும் சமநிலைமைப்படுத்த தெரிய வேண்டும். நாம கண்டிப்பாக ஆவிக்குரிய பிரகாரமாய் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கர்த்தரோடு நெருங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாய் கஷ்டப்படுறவங்களுக்கு செஞ்சு ஆகணும். ஆமேன், செஞ்சு ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம பெரும்பாலும் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அடுத்த சைடு நம்ம ரொம்ப கவனிக்கிறது இல்லை. இப்போ அதை குறித்து நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்கிறேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:29 வாசிங்க. 13:29
யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியால்,
யூதாஸ் பணத்தை வைத்துக் கொண்டிருந்தபடியால்
அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது, தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது,
தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது
இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள்.
இயேசு அவனுக்கு சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். ஏன் இப்படி நினைச்சாங்கன்னா, 27 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு மாத்திரம் புரியற மாதிரி ஒன்னு செஞ்சார். துணிக்கு தோய்த்து அவன் கையில கொடுத்து, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய்யினார். அது அவனுக்கு மட்டுமே புரியற மாதிரி செஞ்சார். அதை பார்த்த உடனே அவன் உடனே புறப்பட்டு போறான். அப்படி சொல்லி அப்படி கொடுத்தவன கடகடன் கிளம்பி போறான். கிளம்பி போகும் பொழுது மற்ற 11 சீஷர் நினைக்கிறாங்க, இவர் என்ன சொன்னாரு, இவன் கடகடன் கிளம்பி போறானே. அதை பார்த்த உடனே இந்த 11 சீஷருடைய மைண்ட்ல ஒன்று ஓடுது. என்ன ஓடுது? இவன் கையில கேஷ் கொடுத்து வச்சிருக்காரு, இவன் தான் ட்ரெஷரர், இவங்கிட்ட கேஷ் கொடுத்து வச்சிருக்காரு. தரித்திரருக்கு ஏதாயிலும் உதவி செய்யும்படிக்கு சொல்லியிருப்பார் போட்டு அதான் அவன் டக்குன்னு கிளம்பி போறான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்ப இல்ல, என்ன தெரியுதுன்னா, ஏசு கிறிஸ்து யூதாஸ் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து போ அப்படின்னு, சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார்னா, ஏதோ உதவி செய்யறதுக்கு தான் அனுப்புறது வழக்கமா இருந்திருக்குது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது அது ஒரு வழக்கமா இருந்திருக்குது போல இருக்கு. அப்போ இவர் இப்படி அனுப்பும் பொழுதே ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்ல தான் வருது, இதுக்கு தான் அனுப்பியிருப்பார் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்பொழுது என்ன தெரியுதுன்னா, கஷ்டப்படுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், கண்டிப்பா உதவி செஞ்சிருக்கிறார், அற்புதம் செஞ்சிருக்கிறார், அடையாளம் செஞ்சிருக்கிறார், பிசாசு துரத்தி இருக்கிறார், வியாதி சுகமாக்கி இருக்கிறார், மரித்தவர்கள் எழுப்பி இருக்கிறார். இது ஒரு பக்கம் செய்தாலும் அடுத்த பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு உதவியும் கூட அவர் செஞ்சிருக்கிறார். புரியுதா? இது இவ்வளவு அழகான ஒரு சாட்சி. இன்னும் பாருங்க, இன்னும் நிறைய ஆதாரம் காட்டுறேன் பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 2 வாங்க, 13 வாசிக்கலாம்.
ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும்.
இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும்.
நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும்.
இரக்கம் மேன்மை பாராட்டும்.
என் சகோதரரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது
சகோதரியாவது
வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும்
இருக்கும்போது
உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள் குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால்
பிரயோஜனம் என்ன? போதும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, யாக்கோபு சொல்றார், நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுக்கிற நாளிலே இரக்கத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறாராம். எப்படி? ஒருவன் பசியா இருக்கிறான், வஸ்திரம் இல்லாத இருக்கிறான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடாதீங்க. அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன்னா என்ன பிரயோஜனம்? அதனால அவங்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க. அப்பதான் அது இரக்கத்தை நடைமுறையில நம்ம கொண்டு வருகிறதா இருக்கும். அப்போ வெறுமனே வார்த்தையில கவலைப்படாதீங்கன்னு சொல்றது அல்ல, கண்டிப்பாய் இரக்கம் செய்ய வேண்டும். அப்ப அந்த இரக்கம் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் மேன்மை பாராட்டும். அப்போ நியாய தீர்ப்பு கர்த்தர் கொடுக்கிற நேரத்தில் நம்முடைய ரட்சிப்பு மட்டுமல்ல, நம்முடைய இரக்கம் கூட அந்த இடத்துல நமக்கு சாதகமாய் பேசும். புரியுது? நான் சாதகம் பேசும். இதுக்கு இன்னொரு சம்பவம் கூட இருக்கு, அது எல்லாத்தையும் எடுத்து படிக்க நேரம் கிடையாது, வேணா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் 31 முதல் 46 வரைக்கும் பார்க்கும் பொழுது நியாய தீர்ப்பு, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யாக்கோபு சொன்ன நியாய தீர்ப்பு நாளில் இறக்க மேன்மை பாராட்டினார், இதுக்கு ஆதாரம் அங்க இருக்குது. அப்ப அங்க பார்க்கும் பொழுது வெள்ளாட்டுக்கடா செம்மறியாட்டுக்கடான்னு சொல்றார். வெள்ளாடு செம்மறியாடு ரெண்டு இருக்குதுன்ற நியாய தீர்ப்பு நாளிலே கத்தர் என்ன செய்கிறார்? வெள்ளாடு செம்மறியாடு இருக்கிறதாம். அப்ப செம்மறியாடுகளை பார்த்து சொல்றார், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு கூப்பிடுறார். ஏன் என்று கேட்டால், நான் பசியாயிருந்தேன், அப்பொழுது எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், என்னை விசாரித்திருந்தீர்கள். நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் அப்படின்வர். அவங்களே கேட்பாங்க, ஆண்டவரே நான் எப்போ உங்க பசியாய் பார்த்தோம், எப்போ உண்மை தாகத்தோடு பார்த்தோம், எப்போ உண்மை வஸ்திரம் இல்லாமல் பார்த்தோம், எப்பொழுது உம்முடைய வாழ்க்கையில் பஞ்சு பசியோடு கஷ்டத்தோடு இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அப்ப சொல்வார், சிறியராகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுவார், நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்க எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரம் கொடுக்கவில்லை. அவங்களுக்கு கேட்பாங்க, ஆண்டவரே நாங்கள் உண்மை எப்படி இப்படி கண்டோம், இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்யாமல் போனீர்களோ அதை எனக்கும் செய்யலை அப்படின்றவர். அப்போ இயேசு கிறிஸ்து இரக்கத்தை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே இந்த இரக்கம் மேன்மை பாராட்டும் என்பதற்கு ஒரு உவமையே சொல்லிட்டார். ஒரு உவமையை சொல்றார். இந்த உவமையின் மூலமாக நியாய தீர்ப்பு நாளிலே இரக்கம் கண்டிப்பா மேன்மை பாராட்டும். அது பரலோகத்துக்கு நம்மை போகிறதற்கான ஒரு வழியை நமக்கு கொடுக்கிறது. அது ஒரு காரியம் செய்தான், அது மட்டும் கிடையாது, பரலோகத்திற்கு போகிறதுக்கு அது ஒரு ஜஸ்ட் பிளஸ் பாயிண்ட் கொடுக்குது. ஆனால் இது முக்கிய ஒரு பக்கத்தில் இருக்கிறதால் அடுத்த பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குது. ஸ்பிரிச்சுவாலிட்டியை தவிர்த்து வெறும் இறக்கம் செய்யறது பிரயோஜனம் கிடையாது. வெறும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் பார்த்துட்டு இறக்கம் செய்யாமல் இருக்கிறது சரி கிடையாது. இன்னும் தெளிவா சொல்ல போனால், ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரதானமாக அவர் வந்ததே ரட்சிப்பை கொடுப்பதற்காக. அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்ப இறக்கம் எவ்வளவு முக்கியம் சொன்னேன், அதே நேரத்தில் சொல்ற ஆவிக்குரிய காரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கே அர்த்தம் என்னன்னா ரட்சகர். இயேசு என்றால் ரட்சகர், நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிப்பார். அப்போ இயேசு என்ற நாமத்தின் அர்த்தமே ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு நிச்சயம். அப்ப அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு சான்ஸே கிடையாது. புரியுதா? பரலோகம் போறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்ப பாவ மன்னிப்பு நிச்சயம் தான் நம்மை இயேசு கிறிஸ்துவின் பிரதான காரியம், நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். வெறும் இறக்க நம்மை பரலோகத்தில் சேர்க்காது. ஆனால் வெறும் ரட்சிப்பு நம்மளை ஒன்று பரலோகத்துக்குள்ள கொண்டு போகலாம். ஆனால் அதே நேரத்தில் நமக்கு ஒரு பலன் இல்லாமல் கொண்டு போய் நிற்க வச்சிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இறக்கன்றது வந்து எல்லா செயலும் இருக்குது, எல்லா மதத்திலும் இறக்கம் இருக்குது. எந்த மதம் இறக்கத்தை பற்றி சொல்லலை? எல்லா மதமும் என்ன செய்யுது? இறக்கத்தை சொல்லுகிறது. அதனால் நம்ம வந்து இறக்கம் செய்யக்கூடாது அர்த்தம் கிடையாது. நம்ம இறக்கத்தை செய்யணும், வேதம் தெளிவாக சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா மதங்களும் இறக்கத்தை பற்றி பேசாமல் இல்லை இல்லையா. எல்லா மதங்களும் கண்டிப்பாக தான தர்மம் செய்யுங்கிறது இல்லையா, ஏழைகளுக்கு உதவுங்கன்னு சொல்லுது, அன்னதானம் பண்ணுங்கன்னு இல்லையா. இன்னைக்கு இந்து கோயில்களை பார்த்தீங்கன்னா நடக்குது, அன்னதானம் நடக்குது இல்லையா. இருக்கு இறக்கம் செய்யறது, அன்னதானம் நடக்குது, எத்தனை காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அது பரலாம், அதனால அவருக்கு செய்யறதுனால பரலாம் போயிட முடியுமா? ஒரு இந்து கோயில் அன்னதானம் கிடைக்குது கூட கிடைக்குது, அதனால பரலாம் போயிட முடியுமா? முடியாது. வெறும் இறக்கம் மட்டும் நம்மளை பரலோகத்தில் சேர்க்காது இல்லையா. இறக்கம் ரொம்ப முக்கியம், ஆனால் இறக்க நம்மளை பரலோகத்தில் சேர்க்காது. அண்ணன் நடக்கு பாருங்க, வீரப்பன் இருந்தான், அவன் ஒரு இறக்கமுள்ள மனுஷன். ஒரு பக்கத்தில் அவன் இருந்த ஏறத்தில் இந்த கிராமங்களுக்கு ஏராளமாக அவன் உதவி செஞ்சிருக்கிறான் இல்லையா, ஏராளமான உதவி செஞ்சிருக்கிறான். எக்கச்சக்கமான ஜனங்களுக்கு அவன் தன்னுடைய பணத்தை கிடைச்சதெல்லாம் எப்படி சம்பாரிச்சனோ அது வேற விஷயம், ஆனால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறான்? கொடுத்திருக்கிறான். ஆனால் அதனால அவன் பரலோகம் போக முடியுமா? போக முடியாது இல்லையா. அப்போ இறக்கம் நமக்கு ஒரு பக்கத்தில் அவசியம், அது பரலோகத்தில் சேர்க்காது. ரட்சிப்பு நம்மை பரலோகத்தில் சேர்க்கும், இறக்கம் பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷத்தை உண்டு பண்ணும். புரியுதா? நியாய தீர்ப்பு நாளிலே அந்த இறக்க நமக்கு மேன்மை பாராட்டும். நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கிறான், அது நமக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாய் வந்து நிற்கும். அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகும்போது வெறும் கையாய் பரலோகம் போகக்கூடாது, பலனோடு போகணும். வெறும் ரட்சிப்போடு போனால் ஜஸ்ட் வெறுங்காயா போய் நிற்போம். ஆனால் நம்ம நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போனால் அது நமக்கு ஒரு பொக்கிஷமாகி பரலோக ராஜ்யத்தில் இருக்கும். வெறும் ரட்சிப்பு நம்மளை மட்டும் சேர்க்கும், ஆனால் நம்ம செய்யற இறக்கம் ஒரு பொக்கிஷத்தோடு நம்மை சந்தோஷத்தோடு பரலோகத்திற்குள் பிரவேசிக்க செய்யும். அதனால தான் சொல்றேன், இறக்கமா ரட்சிப்பா, தேவனிடத்தில் அன்பா மனுஷனிடத்தில் அன்பா, ஆவிக்குரிய காரியமா சோசியல் சர்வீஸா, இது பிரிக்க முடியாது. ரெண்டையும் செய்ய வேண்டும். ஆமேன். ரெண்டையும் செய்யணும். ரெண்டையும் செஞ்சாதான் பரலோகத்தில் சரியான ஒரு நிலைமை நிற்கணும். ஒரு பக்கத்தில் நம்ம நிற்க முடியாது. ரெண்டையும் செஞ்சாதான் பரலோகத்துக்குள்ளே நம்ம சரியாய் போக முடியும். அதனால் ரட்சிக்கப்படாதவங்க கண்டிப்பாக ரட்சிப்பை பெற்றே ஆக வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயம் கண்டிப்பாக பெறணும். ரட்சிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இறக்கம் செய்தே ஆகணும். இது ரெண்டையுமே தள்ளிவிட முடியாது. இப்படி செய்யும் பொழுது தான் கர்த்தர் நமக்கு மகிமையான காரியத்தை வைக்கிறார். கடைசியாய் ஒன்னை உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். பிரிப்பியருக்கு எழுதின நிருபம் முதல் அதிகாரம் 21-24 வரைக்கும் பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் தடுமாறுகிற ஒரு காரியம் பாருங்க.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்,
சாவு எனக்கு ஆதாயம்,
ஆகிலும்
சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே
என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால்,
என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருக்கிறதுனால்
நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன் ஏனெனில்
இவ்விரண்டினாலும்
நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும்.
அப்படி இருந்தும்
நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து
நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால்
என்னை குறித்து
உங்களுடைய மகிழ்ச்சி
கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன்.
போதும். பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் தேகத்தை விட்டு பிரிந்து பரலோகத்தில் கிறிஸ்துவோடு கூட இருக்கணும், எனக்கு ஆசை இருக்குது, அது எனக்கு நல்லது, எனக்கு அந்த ஆசை. ஆனால் நான் உங்கள் நடுவில் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்ப நான் எதை தெரிந்துக்கிறது எனக்கே தெரியல, உலகத்தில் இருக்கிறதா பரலோகத்துக்கு போறதா எதை தெரிந்துக்கிறது எனக்கே தெரியல என்ற. செத்தா எனக்கு லாபம், உயிரோடு இருந்தா உங்களுக்கு லாபங்கிறார். எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க, அவருடைய வாழ்வையும் மரணத்தையும் சாதாரணமா பேசுறாரு. செத்தா எனக்கு லாபம், உயிரோடு இருந்தா உங்களுக்கு லாபம். இதுல யாருக்கு லாபம்ன்றத பத்தி எனக்கு கால்குலேட் பண்றது எனக்கு தெரியல, எதை செலக்ட் பண்றதுன்னு எனக்கே தெரியலங்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையை நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் இருப்பது வரைக்கும் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருந்து உலக வாழ்க்கையை முடித்து பரலோகத்தில் நமக்கு பிரயோஜனம் உண்டாக பரலோகத்துக்கு நம்ம போகணும். ஆனால் தான் பவுல் கடைசியில் முடிக்கிறாரு, ஆனால் உங்களோட இருப்பேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்றேன், சில நித்தியத்தை மட்டுமே பேசி உலகத்தில் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது. புரியுதா? நித்தியத்தை மட்டுமே பேசி உலகத்தில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துடக்கூடாது. உலகத்துக்குரிய காரியத்தில் மட்டுமே மற்றவங்களுக்கு பிரயோஜனமாகவே இருக்கிறத நினைச்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் போயிடக்கூடாது. நீங்க சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் நல்லா நடக்குது, ஜபம் நல்லா நடக்குது. ஒரு சிலர் தங்க வாழ்க்கையவே ஜபத்தை கற்பணித்து அங்க ஜப மலைன்னு ஒரு இருக்குது. அந்த இடத்துல என்ன செய்யறாங்களா, சாகர வரைக்கும் இந்த ஜபத்திலேயே நான் இருக்க போறேன்னு சொல்லி சில அங்கேயே உட்கார்ந்துட்டாங்களா, முழங்கால் படிட்டு உட்கார்ந்துட்டாங்களாம். சாப்பாடு அந்த இடத்துல வரும், சாப்பிட்டு வெறும் ஜபம் பண்றது மட்டும்தான் அவங்களுடைய காரியம், வேற எதுவுமே செய்யறதில்லை. அப்படி தங்களை அர்ப்பணித்தவங்க இருக்கிறாங்க, நல்ல விஷயம் தான், ஜெபிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் அதே நேரத்தில் சமநிலைமை நமக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம். பவுல் சொல்றாரு, நான் மேலே போகணும்னு எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு நான் விரும்புறேங்கிறேன். அப்போ இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, நாலு பேருக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆமென். நாலு பேருக்கு ரட்சிப்பை நம்ம சொல்லணும், நாலு பேரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரணும். நான் ஜெபிச்சு 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 நம்ம போகிறதுக்கு அதல்ல, நாலு பேரை நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தி நமக்கு கிடைக்கிற பரலோகத்திற்குள் நாலு பேரை நாம் கூட்டி சேர்க்க வேண்டும் இல்லையா. இருந்து பிரயோஜனமா வாழணும், நமக்காக மட்டுமல்ல பிரயோஜனமாய் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய பிரயோஜனம் நாலு பேருக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் உலக நன்மை நாலு பேருக்கு கிடைக்கணும். அதுதான் வாழ்க்கை, புரியுதா? அதனுடைய பவுல் எதை தெரிந்து கொள்வதுன்னு தெரியல, ஆனாலும் நான் உங்களோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருப்பேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் கடைசி வரைக்கும் தேவ நியமித்த கால வரைக்கும் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளவராக வாழ்ந்து அவருடைய காலம் முடிவடையும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதே போல கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற காலம் முடிகிற வரைக்கும் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரயோஜனமானவர்களாய் வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிக்கணும். ஆமென். நான் திரும்பி சொல்றேன், கர்த்தர் நமக்கு நியமித்த காலம் வரைக்கும் கர்த்தருக்கும், முதலாவது கர்த்தருக்கும் இரண்டாவது மனுஷருக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் சமநிலை கிறிஸ்தவம். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். சமநிலைமையில் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதம் இருக்க வேண்டும். சமநிலை கிறிஸ்தவம், ஒன்றை பிடித்துக் கொண்டு ஒன்றை விட்டு விடுவதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் சமநிலையில் காணப்படட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம். இந்த ஓட்டப்பந்தயத்திற்கு ரெண்டு கால்கள் பலனுள்ளதாயிருக்கணும். ரெண்டும் பலவீனமாயிருந்தால் அது சப்பாணி, ஓட முடியாது. ஒன்று பலமாய் ஒன்று பலவீனமாய் இருந்தால் அது நொண்டுகிற வாழ்க்கை, அதுவும் ஓட முடியாது. நல்ல நிலையில் ஓட வேண்டுமென்றால் ரெண்டு கால்கள் பலனுள்ளதாய் இருக்கணும். சமநிலையில் ரெண்டு கால்களும் பலனாய் இருந்தால்தான் அவர்கள் ஓட முடியும். அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சமநிலைமையில் நம்முடைய காரியங்கள் இருந்தால் மட்டுமே நாம் ஓட்டத்தை ஓடுகிறவர்களாய் இருக்க முடியும். இன்னைக்கு எங்கெல்லாம் சமநிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம சிந்தித்தோம். முதலாவது ஜபத்திலும் வேதத்தை தியானிக்கிறதிலும் சமநிலை இருக்க வேண்டும். ஜபம் மட்டுமே வாழ்க்கை அல்ல, வேதத்தை தியானிக்கிறது மட்டுமே ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. ஒன்றோடு ஒன்று இணைந்து சமநிலைமையில் இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க சரியான கிறிஸ்தவராய் இருக்க முடியும். ரெண்டாவது, ஆவிக்குரிய கனியா ஆவிக்குரிய வரமா? கனி உங்களை பரலோகத்தில் சேர்க்கும், வரம் மற்றவர்களை பரலோகத்திற்கு கொண்டு வரும். ரெண்டுமே சமநிலையில் இருக்கணும். மூன்றாவது, தேவனிடத்தில் அன்பா மனுஷனிடத்தில் அன்பா? ஆவிக்குரிய காரியம் ஜபம் ஊழியம் அது மாத்திரமா, அல்லது சமூக சேவை ஆகிய சோஷியல் சர்வீஸா, எது முக்கியம்? ரெண்டுமே சமநிலைமையில் இருக்க வேண்டியது முக்கியம். நாலாவது, பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து உலகத்தோடு இருக்கிறதா அல்லது பரலோகத்துக்கு போகிறதா? உலகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பிரயோஜனமா இருந்து பின்பு பரலோகத்துக்கு போகிறது. சமநிலைமைப்படுத்த வேண்டும், சமநிலைமையில் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகள் என்னைக்குமே இந்த சமநிலை பிரமாணத்தை விட்டுவிடக்கூடாது. ஒரு பக்கம் சாய்ந்தவர்களாய் ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. சமநிலையை கற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அருமையான பிதாவே, நாங்கள் சமநிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு பேலன்ஸ் கிறிஸ்டின் லைஃப் எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்க தருவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் சாய்ந்து நாங்கள் கெட்டு போகாதபடி ஆண்டவரே, நாங்கள் நிதானத்தோடு தெளிந்த இருதயத்தோடு ஆண்டவரே ஒவ்வொன்றையும் சரியான நிலையிலே வைத்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. இன்றைக்கு நீங்க சொல்லிக் கொடுத்த இந்த காரியங்கள் எங்கள் உள்ளத்தை தொடர்ந்து பேசி உறுதிப்படுத்தி எங்களை ஆண்டவரே சமநிலையில் வாழ்கிற ஒரு சரியான கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இருக்க உதவி செய். உமக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் நாங்கள் சரியானவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தானியேல் சொன்னது போல, தேவரீர் உமக்கு நான் எந்த விதத்திலேயும் உமக்கு நான் நீதிகேடு செய்யவில்லை, மனுஷருக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்யவில்லைன்னு சொன்னார். அதுபோல உமக்கு முன்பதாகவும் சரி, மனுஷருக்கு முன்பதாகவும் சரி, நாங்கள் சரியானவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள் எங்களை சரி செய்ததற்காய் சோத்திரம், தொடர்ந்து சரியான பாதையில் நடத்துவதற்காய் சோத்திரம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.